الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن الله طيب لا يقبل إلا طيبا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் ஜல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அவன் விரும்பக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல அமரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு புனிதமான மாதம் ரமதான் முபாரக், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு மாதம். இதே போல நபி அவர்கள் எந்த ஒரு மாதத்திலே நான் வசிக்க வேண்டும், எந்த ஒரு மாதத்திலே நான் அமல் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படியான ஒரு மாதம். அல்லாஹும்ம பல்லிக்னா, அல்லாஹும்ம பல்லிக்னா என்று கேட்ட, யா அல்லாஹ் எனக்கு ரமதானை அடைய செய்வாயாக என்று கேட்ட ஒரு மாதத்திலே இருக்கிறோம். வேற மாதத்தில் நபி அவர்கள் நான் இந்த மாதத்திலே இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்டதல்ல, நபி அவர்கள் இந்த மாதத்தில் நான் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்கள், ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் அமலுக்குரிய கூலியை பல மடங்காக வச்சிருக்கிறான். கூலிகளை யாராலும் மட்டிட்டு சொல்ல முடியாது. இந்த நன்மைக்கு இவ்வளவுதான் கூலியா என்று யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு மாதம். அந்த அளவுக்கு நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நேர்களே, அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த ரமதானை நமக்கு தந்து எதிர்பார்ப்பது, நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் நெருக்கமானவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்விடம் நெருக்க முடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு. அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டும் நாங்கெல்லாம் தூரமாக இருக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. ரமதானை, ரமதானுடைய நோன்பை நாம் நோற்று அவனுக்கு விருப்பமான, அவன் நேசிக்கக்கூடிய அடியானாக நாம் மாற வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கு. அன்பார்ந்தவர்கள், அந்த அடிப்படையில் இன்றைய தலைப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராத்தியை பற்றி நாம் எவ்வாறு பேண வேண்டும், இந்த விடயத்தில் எவ்வளவு தூரம் நாம் கரிசனை காட்ட வேண்டும் என்ற அமைப்பில் இன்றைய துஹர் பயானை நாம் அமைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கெல்லாம் நோன்புடைய காலத்தை பொறுத்தவரையில் ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் யாரும் எந்த ஒன்றையும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று இறைவன் பணித்திருக்கிறான். இதுக்கு ஒரு ஹுதூத், ஒரு எல்லையை வைத்திருக்கிறான், ஒரு பவுண்டரி. ஃபஜ்ரில் இருந்து மக்ரிப் சூரியன் மறையும் வரைக்கும் யாருக்கும் சாப்பிடக்கூடாது. இது படைத்தவனுடைய ஒரு கட்டளை. 4:45 ஃபஜ்ருடைய ஃபஜ்ர் உதயமாக என்று வைத்துக் கொண்டால் நாம் யாரும் 4:50 சாப்பிட மாட்டோம். காரணம், 4:45 நோன்பு முடிய ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகிறது, அதனால் நாம் யாரும் சாப்பிட மாட்டோம். இல்லை, 6:30 தான் சூரியன் மறையக்கூடிய நேரம், 6:25 நாம் யாரும் நோன்பு திறக்க ஆரம்பிக்க மாட்டோம். காரணம், அது கூடாது. இறைவன் சொல்லிருக்கிறான், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய இஃத்தாரை வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இது ஒரு கட்டளையோ, இந்த கட்டளையை மீறும் பொழுதோ நாம் பெரிதாக பாரமாக இருக்கிறோமோ, யாராவது 6:25 நோம்பு திறந்தா சொல்லுவோம், என்னப்பா நோம்பு திறக்கிறீங்க, நேரம் வரலையே என்று சொல்வது மாதிரி இந்த கட்டளையை நாம் பெரிதாக வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த ஹலால் என்ற வார்த்தையும் இந்த ஹலால் என்ற விடயமும் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கு. எப்படி நோன்பு என்ற ஒரு கட்டளையோ, இதே போன்றுதான் ஹலாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கு. அன்பார்ந்தவர்களே, ஹலால் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் விளங்கி வைத்திருப்போம். பலர் பல விதமான மாதிரி நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். நாங்கள் சில நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய நேரம் ஹலால பத்தி மக்கள்கிட்ட கேட்டோம், நீங்க ஹலால் என்ற வார்த்தையின் மூலமா இதனை விளங்கி வைத்திருக்கிறீர்கள். பலரும் பல பதில்களை சொன்னார்கள். சிலர் சொன்னாங்க, ஷரியா முறைப்படி ஆடு மாடு இதை போன்ற பிராணிகளை அறுப்பதற்கு ஹலால் என்று சொல்லுவோம், இல்ல ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்வதற்கு தான் ஹலால் என்று சொல்லணும், எந்த வியாபாரத்துல வட்டி இல்லையோ அதற்கு ஹலால் என்று சொல்லுவோம், எந்த உணவுல பன்றி மாமிசம் இல்லையோ அதற்கு ஹலால் என்று சொல்லுவோம் என்று பலதரப்பட்ட கருத்துக்களை சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹலால் என்பது அரபிக் டேர்ம், பெர்மிசபிள், அனுமதிக்கப்பட்டது, ஆகுமாக்கப்பட்டது என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அரபி வார்த்தை. எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா அமல்களிலும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை நோன்புல ஹலால் ஹராம். அல்லாஹ் நோன்பில் எதனை ஹராமாக்கி இருக்கிறானோ, நோன்பு அல்லாத நேரத்தில் அதை ஹலாலாக வைத்திருக்கிறான். சாப்பிடுறது ஹலால், ஆனால் நோன்பு நோற்று நிலைமையில் சாப்பிடுவது ஹராம். இப்படி ஹலால் ஹராம் என்ற வார்த்தை எல்லா இபாதத்திலும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. சாப்பிடுவது ஹலால், ஆனால் தொழுகையில் சாப்பிடுவது ஹராம். இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அநேகமான எல்லா இபாதத்திலும் சம்பந்தப்படும். இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, ரமதானோடு தொடர்பு படுத்தி நாம் பார்க்கும் பொழுது உணவோடு இந்த ஹலால் ஹராமுக்கு எவ்வளவு தூரம் தொடர்பு இருக்கிறது என்ற விடயத்தை பார்க்கலாம். வியாபாரத்திலும் ஹலால், இஸ்லாமிக் பைனான்சிங், இஸ்லாமிக் பேங்கிங் என்று இன்று உலகளாவிய மட்டத்தில் இஸ்லாமிய நிதித்துறையை பேசக்கூடிய ஹலால் ஹராமும் இருக்கிறது. இன்று நாம் அதை பேசாமல் நம்முடைய ஃபுட், நம்முடைய உணவில் எது ஹலால் ஹராம் என்ற விடயத்தை பார்க்கலாம். காரணம், நம்முடைய சஹர் உணவு, நம்முடைய இஃப்தார் உணவோடு சம்பந்தப்படக்கூடிய மிக நெருக்கமான ஒரு ஒன்றுதான் நம்முடைய உணவாக இருக்கு. நம்முடைய உணவுகள் ஹலாலாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய உணவு ஹலாலாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். குறிப்பாக சஹர் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ, இஃப்தார் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். அன்பார்ந்தவர்களே, மிக ஒரு முக்கியமான கடமை. எந்த அளவு முக்கியத்துவம் தொழுகை எடுத்துக்கொண்டால் அது கடமையாகுவதற்கு ஒரு காலம் இருக்குது. அந்த ஒரு புள்ள பருவ வயது அடைஞ்சிருக்கணும், பாலிகா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஜகாத் யாருக்கு கடமையாகும்? வருஷத்துக்கு அந்த பொருள் இருக்கணும், செல்வந்தருக்கு மாத்திரம்தான் கடமையாகும். ஹஜ்ஜும் இப்படியான செல்வந்தர்களுக்கு மாத்திரம்தான் கடமையாகும். ஆனால் இந்த ஹலாலான சாப்பாடு சாப்பிடக்கூடிய கடமை எப்போ உருவாகும், இதன் ஆரம்பம் என்ன, இதன் முடிவு என்ன, நாம் சற்று ஆராய்ஞ்சு பார்த்தால் கண்ணியமானவர்களே, இதன் ஆரம்பம் எல்லா அமல்களை விட, ஆரம்பத்தை விட ரொம்ப மேலாக இருக்கிறது இந்த ஹலாலுடைய விடயம்தான். ஒரு குழந்தை உலகத்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த நேரம் ஆரம்பிச்சிடும். ஒரு தாயுடைய வயசுல குழந்தை இருக்குது, சிசுவாக, இந்த சிசுவும் இந்த ஹலால தான் சாப்பிடும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையுடைய தர்பியத்தை வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்தே ஆரம்பிக்கணும். குழந்தை பிறந்தவுடன் தான் தர்பியத் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்ல. குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே குழந்தைக்குரிய தர்பியத், குழந்தைக்குரிய உபதேசங்களை தாய் கொடுக்க வேண்டும். நல்ல குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், திலாவத்துகள் செய்யணும். இதே போன்று ஹலாலான உணவை முக்கொள்ளணும். எந்த நோய் பாரதூரம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, வயிற்றுல குழந்தைக்கு, குழந்தை 4 மாதம், 5 மாதம், 6 மாதம், 7 மாதம் ஆகும் பொழுது அந்த குழந்தையுடைய வடிவமைப்பு, அந்த கட்டங்கள், குழந்தை வளர ஆரம்பிக்கும். இந்த நேரம் ஒரு தாய் ஹராசை சாப்பிட்டால் நன்றாக யோசித்து பாருங்கள். இதை நல்லா இமேஜ் பண்ணுங்க. ஒரு தாய் தண்ட வயிற்றுக்குள்ள ஹராசை சாப்பிடக்கூடிய நேரம், அந்த வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய குழந்தை அதுவும் அந்த ஹராசை சாப்பிடுகிறது. சாப்பிடக்கூடிய நேரம் அந்த ஹராசின் மூலமாக, அந்த ஹராத்தை உட்கொண்டதின் மூலமாக வரக்கூடிய இரத்தங்கள், அந்த சாப்பாட்டின் மூலமாக வரக்கூடிய இரத்தங்கள் அந்த குழந்தையின் உடம்பை வளர்க்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். குழந்தையுடைய வளர்ப்பு ஹராமான சாப்பாட்டின் மூலமாக வளர்கிறது. குழந்தை பிறக்கும், ஹராமான சாப்பாட்டின் மூலம் வளர்ந்த குழந்தையாகத்தான் குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகும். எவ்வளவு பெரிய பாரதூரமான விடயம். அந்த குழந்தை ஹராத்துடைய சிந்தனை உள்ளதாக, அந்த குழந்தை ஹராத்துடைய எண்ணம் உள்ளதாகத்தான் இருக்கும். காரணம், முழுமையான சாப்பாடும் அந்த தாய் ஹராத்தை உட்கொண்டால் குழந்தை பிறக்கக்கூடிய நேரமே அந்த ஹராத்துடைய சிந்தனையுடையதாக இருக்கலாம். அதனால் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு ஹராமான கவலமும் இந்த வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. கண்ணியமார்கள், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதன் ஆரம்பம் தாயுடைய வயிறு, முடியோ கபருடைய மன்னரை, அதன் வயிற்றுக்குள்ளால், கபரின் வயிற்றுக்குள்ளால் செல்லும் வரைக்கும் நாம் ஹலாலை பேணிக்கொண்டே இருக்கணும். யாருக்கும் எந்த நேரத்திலையும் எவ்வளவும் ஒரு அணுவளவும் ஹராத்தை சாப்பிடக்கூடாது, விரும்பியோ விரும்பாமலோ. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, அல்லாஹ் வானன்று சொல்லியிருக்கிறான், எதுவும் நினைச்சாலும் இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் சாப்பிடவும் கூடாது. கண்ணியமானவர்களே, சூரத்துல் பக்ரா வசனம் 168 அல்லாம் இந்த சாப்பாடு உணவு குடிப்பான விஷயத்துல நமக்கு ஆர்டர் பண்ணுகிறான், ஒரு கட்டளையை தருகிறான். யா ஐயுஹன்நாஸ், ஏ மக்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தயிபன், பூமியில் உள்ளவற்றில் இந்த எர்த் இருக்கக்கூடியவற்றில் ஹலாலான தயிபானவர்களை உட்கொள்ளுங்கள், சுத்தமான ஆரோக்கியமான ஹெல்த், பொய்சன் இல்லாத, எசடஸ் இல்லாத, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இல்லாத பொருட்களை, பரிசுத்தமானவைகளை உட்கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குத்வாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழிகளை ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ண வேணாம், ஷைத்தான வழிகளை நீங்க பின்பற்ற வேண்டாம். தண்ணியமானவர்களே, இந்த ஆயத்த மோத வசனம் சொல்கிறது, யா ஐயுஹன் நாஸ், ஏ முழு மனித சமுதாயமே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா எங்களுக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு தவறான ஒரு கருத்து, ஹலால் சொன்னா அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் என்று விளங்கி வச்சிருக்கிறோம். ஹலால் சொன்னா அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், அது வேறு யாருக்கும் சொல்லப்பட்ட ஒன்றல்ல. குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரத்துல் பக்ரா வசனம் 168, அந்த வசனம் சொல்லுகிறது, யா ஐயுஹன் நாஸ், நாஸ் அரபிக் வேர்ட், ஆல் மேன்கைண்ட், முழு மனித சமுதாயமும், உலகத்தை யாரெல்லாம் மனிதனாக பிறந்தார்களோ இவர் எல்லாருக்கும் ரிஃபர் பண்ற வேர்ட் தான் நாஸ் என்ற வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், ஹலால் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துல மனிதனாக பிறந்த ஆண் பெண் எல்லோருக்கும் தான் ஹலால் இருக்கு. அதனாலதான் யாராவது ஒரு அண்ணிய வர வந்து எங்கள்கிட்ட கேட்டா, ஏய் உகலம் மே ஹலால் கண்ணி உகலண்ட வித்தராத்த, மே ஹலால் டி மே ஹலால் கிரமே உகலண்ட வித்தராத்த, இது யாராவது எங்கள்கிட்ட வந்து கேட்டால் நாங்களும் அதே பதில அவருக்கு திருப்பி சொல்கிறோம், ஆமா ஹலால் சொன்னா எங்களுக்கு தான், அது ஆடு மாடு ஒட்டகத்தை இஸ்லாமிக் ஷரியா லோ படி, இஸ்லாமிக் மெத்தட் படி நாங்க அதை ஸ்டோட்டா பண்ணியிருந்தா அதுக்கு பேர் ஹலால் நாங்க சொல்லி அவர்களுக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறோம். கண்ணியமான முழுமையான தவறு. அவர்களை விளங்கி இருக்கிறாங்க ஹலால் தான் இவ்வளவுதான், ஹலால் என்பது அப்படியான ஒரு அர்த்தத்தை கொண்டது அல்ல, ஒரு பெரிய ஒரு அர்த்தத்தை கொண்டது. அதனால ஹலால் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும். இந்த ஆயத்தை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, யாராவது எங்கள்கிட்ட கிஃப்ட் பண்ணினாங்க, எதுவும் ஹதியாக்கள் கொண்டு தந்தாங்க ஒரு பொருள், அந்த பொருள் ஹராமாக இருக்கு. உதாரணமாக பொருளே சொல்றாங்கன்னா, வெட்டிங் கேக், சாராயம் ஊற்றி செய்யப்பட்ட ஒரு வெட்டிங் கேக் எங்களுக்கு கொண்டு தரோம். அதான் சாராயம் ஊற்றி வெட்டிங் கேக், சாராயம் ஊற்றன் செய்யணும். இப்ப கேக்க கொண்டு வந்தால் தெரியும், வெட்டிங் கேக் சாராயம் ஊத்தப்பட்டது, நாங்க சாப்பிடக்கூடாது. உடனே நாங்க சொல்லுவோம், பக்கத்துள்ள அந்த அவர் இருக்கிறாரு, இன்னார் இருக்கிறாரு, அவருக்கு கொடுப்போம்னு நாங்க அந்த கேக் அப்படி தூக்கி அவருக்கு கொடுத்துடுவோம். கொடுக்கலாமா சொல்லுவோலே? கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலால் என்பது எல்லோருக்கும், நாங்க ஹலால் எங்களுக்குள்ள வச்சு கொண்டுட்டோம், ஹராமான ஒரு பொருள் வந்தால் அன்னியர்களுக்கு கொடுக்கிறோம், கொடுத்தால் நாம் பாவத்தால். இந்த ஆயத் சட்டம் சொல்கிறது, ஹராமான ஒன்றை இன்னொருவருக்கு கொடுத்தால் அது நாம் பாவத்தாலே விடும். இப்ப சிலருக்கு யோசனை வரலாம், அநியாயம் இல்லையா, எவ்வளவு பெரிய கேக்க தூக்கி வீசலுமா, எவ்வளவு பெரிய தொகை, 2000 ரூபாய் இருக்கலாம், 3000 ரூபாய் இருக்கலாம், இவ்வளவு பெரிய கேக்க தூக்கி நான் இஸ்ராஃப் இல்லையா, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் இந்த இஸ்ராஃப் செய்யறவங்களை விரும்புறான் இல்லைன்னு குர்ஆன் இல்லையா இருக்குது, நீங்க வீச சொல்றீங்களே. கண்ணியமானவர்களே, ஹராத்தை வீசுவது இஸ்ராஃப் அல்ல. சாராயமோத்தோட கிஃப்டா கிடைச்சிருக்குது, யோசிக்கிறார், குடிப்போமா கொடுப்போமா, குடிக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது, ஹராம். ஹராத்தை வீசுவது இஸ்ராஃப் அல்ல. அல்லாஹ் ஹராத்தில் மனிதனுக்கு லாபத்தை வச்சுக்கல, எது மனிதனுக்கு லாபம் இல்லையோ அதை சாப்பிடுவதற்கு தகுதி இல்ல, வீசுவதற்கு குப்பைக்கு தான் தகுதி. அதனால யாரும் ஹராம் ஒரு பொருள் கிடைச்சால் தைரியமா வீசலாம், வீச போகல ஒரு எண்ணம் வர தேவையில்ல, நான் இவ்வளவு பெரிய சொத்தை வீசுறேனே. சஹாபாக்கள் ஹம்ருடைய சாராயம் மதுபானம் ஹராம் என்று சொல்லப்பட்ட நேரம் விரல் கணக்கு இருந்த எல்லா தரதும் கீழே கொட்டினாங்க. யாரும் யோசிக்கல, இவ்வளவு கஷ்டப்பட்டு 1,00,000 ரூபாய் சாராயத்தை கொட்டினா அது யாருக்கும் கொடுக்கலாமே, யாருக்கும் கொடுக்கல. தெருவோர அந்த சாராய பீப்பாய்கள் இந்த சாராயம் ஓட ஆரம்பித்தது. அதனால கண்ணியமானவர்களே, ஹலால் என்பது எங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் இந்த விஷயத்தை நாங்க அந்நியர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஹலால் சொன்னா சுத்தம், ஆரோக்கியம், அசுத்தம் இல்லாத, அருவறுப்பு இல்லாத, அசிங்கம் இல்லாத ஒரு பொருள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்தா அந்த சாப்பாடுகளை நாங்க சொல்லுவோம் ஹலாலான சாப்பாடு. கண்ணியமான சோழர்களே, இந்த ஹலாலுக்கு இல்லாத ஹராமான பொருட்களை அல்லாஹ் குர்ஆன்ல அழகா பட்டியலிட்டு சொல்லிருக்கிறான். குர்ஆனை பிரட்டி பாருங்க, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரத்துல் மாஇதா, சூரத்துல் மாஇதா, மாஇதான்னு சொன்னா சாப்பாட்டு மேஷன். அந்த சாப்பாட்டு மேஷன் எல்லாம் ஒரு குர்ஆன்ல சூறாவை இறக்கி சாப்பாடு சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அழகான முறையில சொல்லியிருக்கிறான். அழகான முறையில இந்த உணவுடைய சட்ட திட்டங்களை சொல்லியிருக்கிறான். அதுல சூரத்துல் பக்ராலை ஆரம்பிச்சு சூரத்துல் நஹல் வரைக்கும் சில சில இடங்கள்ல ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கிறான். உலகத்துல உணவுகள் நிறைய இருக்குது, நிறைய பேர்ல உணவு இருக்குது. இப்ப ஒவ்வொன்றும் ஹலாலா ஹராமான்னு நாம் தேடி பார்த்தால் அல்லாஹ் அடிப்படையில் அநேகமான உணவு வகைகளை ஹலாலா தான் வச்சிருக்கிறான். ஒரு மனிதர் ஒரு கீரை கட்டெழுத்து யோசிக்கிறாரு, இந்த பொருள் எல்லாம் ஹலால் கொடுத்திருக்கிறானா, அது ஹலாலாக தான் வச்சிருக்கிறான். ஹராம் என்பது சில குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடியவளைதான் நல்லா ஹராமாக வச்சிருக்கிறான். சூரத்துல் பக்ரா வசனம் 173 நல்லா சொல்கிறான். சூரத்துல் பக்ரா வசனம் 173, இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத والدم ولحم الخنزير وما أهل لغير الله به. உங்களுக்கு பன்றி, செத்தவைகள், இரத்தம், அல்லாஹின் பேர் சொல்லப்படாதவை, அறுக்கப்பட்டவைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ثَمَنِ الْطُرَّ غَيْرَ بَاغٍ وَلَا عَادٍ فَلَا إِثْمَ عَلَيْهِ فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ. யார் இதன் பக்கம் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவருக்கு இதை சாப்பிடலாம், வரம்பு மீறாத நிலைமையில ஆசை வைக்காத நிலைமை சாப்பிடலாம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லா. கொரான்ல தெளிவா ஹராமான பொருள் சொல்லிட்டான். என்ன பொருள்? அத்தம் பிளட் சாப்பிட இயலாது, குடிக்க இயலாது. அல்மைத்த கரியன் செத்தவைகள் சாப்பிடக்கூடாது. சிஞ்சீர் விக்னு சொல்லுவோம், சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு பாகத்தையும் சாப்பிடக்கூடாது. இவைகள் எல்லாம் நாளையும் கொரான்ல நாலு இடத்துல சொல்லியிருக்கிறான். சூரத்துல் பக்ரா 173, சூரத்துல் மாஇதா வசனம் 3, சூரத்துல் அன்ஆம் வசனம் 145, சூரத்துல் நஹல் வசனம் 115. நாலு இடங்களையும் அல்ல மீட்டி 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 இந்த நாலு விஷயத்தையும் சொல்லிருக்கிறான். சூரத்துல் மாஇதால ஹுரிமத் அலைக்குமுல் மைத்தது வத்தமு வலஹ்முல் கிஞ்சீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி என்று சூரத்துல் மாஇதாலையும் சூரத்துல் அன்ஆம்லையும் இதே விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அங்கேயும் அல்லாஹ் இதே விஷயத்தை சொல்றான். சூரத்துல் நஹ்லையும் இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் கிஞ்சிரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி என்று அல்லாஹ் அங்கேயும் இதே விஷயங்களை சொல்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஏன் இவைகளை வற்புறுத்தி, இந்த ஹராமான இவைகளை வற்புறுத்தி வற்புறுத்தி திரும்ப திரும்ப சொல்ல என்ன காரணம் இருக்கு? கனிமான சோர்களை குரான் இறங்கக்கூடிய நேரம் எந்த ஒரு சயின்டிஸ்டும் உலகத்தில் இருக்க இல்ல, எந்த ஒரு சயின்ஸ் ஒரு டெக்னாலஜி எந்த ஒன்றுமே இல்லாத காலம் குரான் இறங்கிச்சு. இறங்கியவர்கள் அப்படியே நம்பினோம். முஸ்லீம்டா யாரு, முஸ்லீம்டா யாரு, குரான் அப்படியே நம்பணும். அது ஆதாரம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ நம்புவோம். நாங்க ரிசர்ச் பண்ணல. பன்றி ஏன் ஹராம், பிளட் ஏன் ஹராம், செத்தவை ஏன் ஹராம், யாரும் நாங்க ரிசர்ச் பண்ணல. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நாங்க ஈமான் கொண்டோம். ஆனால் கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ் உண்ட ஹராமாக்கினால் உட்பம் இல்லாம இருக்காது. அல்லாஹ் உண்ட வானம் சொன்னால் அதுல ஒரு படிப்பினை இல்லாம, அல்ல ஒரு நுட்பம் இல்லாம, ஒரு விஷயம் இல்லாம உண்டு வானம் என்று சொல்ல மாட்டார். ஒரு விஷயம் இருக்குது, ஒரு நுட்பம் இல்லாம, தெளிவு இல்லாம அல்லாஹ் வானம்னு சொல்ல மாட்டான். உலகத்தை இவ்வளவு பொருட்களை படைச்சிட்டு இவைகளை சாப்பிடுங்கன்னு சொன்னவன் இவைகளை சாப்பிட வானம்னு சொல்றதுக்கு ஒரு ஞானம் இருக்கும், ஒரு நுட்பம் இருக்கும். ஒவ்வொரு ஹக்கீமும் அல்லாஹ் படைப்பினங்கள் ரொம்ப நுட்பமானவன். எடுத்து பாருங்க, கோடான கோடி படைப்பு இருக்குது. கடல்ல உள்ள திமிங்கிலம், அதன் சைஸ், அதன் இருக்கக்கூடிய நீளம், அகலத்தை சுபஹானல்லாஹ். யோசிக்கலாம், கடல்ல இவ்வளவு பெரிய திமிங்கிலம் எல்லாம் ஏன் படைச்சான்? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த படைப்புல நான் ஏன் படைச்சிருக்கிறேன். சில படைப்புகளை சாப்பிடுறதுக்காக வேண்டி, சில படைப்புகளை சவாரி நாம் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சில படைப்புல படைச்சிருக்கிறான். இதே போல இன்னும் சிலதா சாப்பிடாம இருக்கிறதுக்காகவும் படைச்சிருக்கிறான். அதுல ஒரு பிராணி தான் பன்றி. கண்ணியமானவர்களே, இன்று சயின்ஸ் டெக்னாலஜி முன்னேறின காலம், இன்று ரிசர்ச் பண்றாங்க, ஒவ்வொரு இடங்களையும் ரிசர்ச் பண்றாங்க. ஏன் இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் பன்றிக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு நாலு இடங்கள்ல சொல்லி, இது ஏன் இவ்வளவு அவாய்ட் பண்ணக்கூடிய காரணம் என்ன, இத மக்களுக்கு வானம்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சயின்ஸ் இன்னைக்கு ரிசர்ச் பண்ண சுபஹானல்லாஹ். இதில் வெளியாகக்கூடிய தகவல்கள் ஒரு உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குறது. ஜெல்ல ஜலாலு அம்மனவாலும் அல்லா வானந்து சொல்ற பெரிய நுட்பம். ரிசர்ச்சுடைய முடிவு, இருக்கக்கூடிய ஆக மோசமான பாக்டீரியா, ஆக மோசமான ஜெர்ம்ஸ், கிருமி எல்லாம் அந்த பன்றி இறைச்சில தான் இருக்கு. என்ன காரணம்? வெக்கம் இல்லாத பிராணின்னு சொன்னா பன்றி தான். வெக்கம் இல்லாத அசுத்தமான அருவறுப்பான பிராணி பன்றிதான். தந்த மலத்தை சாப்பிடும், பிறனோட மலத்தையும் சாப்பிடும். இன்புட் மோசமாக இருக்கிறதுனால அதுல வரக்கூடிய அவுட்புட் மோசமாகத்தான் இருக்கு. அதனால்தான் சும்மா சொல்லுவாங்க, யாருக்கு உள்ள போவது நல்லா இருக்குமோ வெளியே வருவதும் நல்லா இருக்கும். இன்று ரிசர்ச்சுடைய முடிவு, பன்றி இருக்கக்கூடிய கிருமிகள் ஏராளம். எவ்வளவுதான் அதை நாங்க ஹை டெம்பரேச்சருக்கு அதை ஹீட் பண்ணினாலும், அதை சூடு ஆக்கினாலும் அந்த புழு சாகாது. அதுல சில கிருமி இருக்குது, அதுக்கு சொல்லுவாங்க ஹுக் ஓம், அல்லது இன் ஓம், அல்லது ரவுண்ட் ஓம், வட்ட புழு, ஊசி புழு, கொக்கி புழுன்னு சில புழு இருக்குது. யார் இந்த பன்றி மாமிசங்களை சாப்பிடுவாங்களோ, சாப்பிட்டால் அந்த வயிற்றுல அது புழுவாக உண்டாகும். குடல் அடிப்பகுதியில அந்த புழுவாக உருவாகி அந்த புழு முட்டை போட ஆரம்பிச்சு, அந்த புழு முட்டை போட்டவுடன் அந்த முட்டை இரத்த நாளங்கள் வழியாக, நம்முடைய இரத்த நாளங்கள் வழியாக மூளைக்கு போனால் பிரெயின் பாதிப்பு உண்டாகும், கண்ணுக்கு வந்தால் ஐ பாதிப்பு உண்டாகும், கண் கெட்டு போகும், நம்முடைய கிட்னிக்கு வந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆக போயிடும். இப்படி ஏராளமான விபரீதங்கள், ஏராளமான பாரதூரங்களை கொண்டதுதான் இந்த மாமிசம். அது இல்லாம இன்னொரு மிகப்பெரிய ஒரு நாடா புழு, சிக்குரா சிக்குராட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு இதுவான நாடா புழு, ஒரு ஜெர்ம் தெரிகிறது. எவ்வளவு தான் அதை சூடாக்கினாலும் சாகாது. அமெரிக்கா ரிசர்ச் பண்ணினாங்க, இந்த பன்றி கறி சாப்பிட்டா 24 பேர் எடுத்து ரிசர்ச் பண்ணினாங்க. அந்த 24 பேர்ல அந்த 22 பேர் இந்த டிகுரா டிகுரசிஸ் சொல்லக்கூடிய இந்த புழு அவங்களோட உடம்புல இருந்தீங்க. இவங்கள்ட்ட விசாரிச்சாங்க, நீ இந்த கறி எப்படி சாப்பிட்டீங்க? சொன்னாங்க, இந்த கறியை ஹை டெம்பரேச்சர்ல நாங்கள் சூடாக்கி அதை முழுமையாக முறையில் பாயில் பண்ணி தான் சாப்பிட்டோம். இது சொன்னவரோட ரிசல்ட் தான் இது. இப்ப சும்மா இந்த பச்சியோட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்ன? கண்ணியமானவர்களை அல்லாஹ் ஹராமாக்கினால் அதுல ஒரு நுட்பம் இருக்கு. அப்ப செலவு கேட்பாங்க, நிறைய நன் முஸ்லிம் கேட்கிற கேள்வி, ஹராம் இஸ்லாம், ஏன் இந்த பன்றி மாமிசம் பன்றி இஸ்லாத்த ஹராமா இருக்குது, வாட் இஸ் த ரீசன், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு ஏதும் மஹ்கூலி, இதுக்கு விளங்கப்படக்கூடிய ஏதும் ஆதாரம் இருக்குதா என்று நிறைய அந்நியவர்கள் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டேன்னு எங்களுக்கு ஒரு என்ன பதில் சொல்றது? முஸ்லிம்களுக்கு பதில் சொல்லியே தேவையில்லை, நாம் குரான் நம்பியிருக்கிறோம், பன்றியாராம். ஆனா நன் முஸ்லிம்க்கு பதில் சொல்லணும். அப்படி யாராவது கேட்டால் இந்த சயின்டிபிக் ரீசன் அழகா சொல்லலாம். நாங்க சொல்லல, நன் முஸ்லிம் தான் ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க இந்த பன்றி மாமிசல்ல இவ்வளவு பெரிய விபரீதங்கள் இருக்குது. அப்படி இல்ல, இது எல்லா ரிலிஜன்லயும் தடை செய்யப்பட்ட ஒன்று. இஸ்லாம்ல மட்டும் இல்ல, நீங்க கிறிஸ்டியானிட்டி எடுத்து பார்த்தால் அவங்களோட பைபிள்ல லெவிட்டிகஸ் சொல்லி அவங்களோட ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருக்கு, லெவிட்டிகஸ் அதுல சாப்டர் நம்பர் 14 வர்ஸ் நம்பர் 8-11 அதுல இருக்குது, பன்றியை தொடவும் கூடாது, செத்தலை சாப்பிடவும், பன்றி மாமத்தை சாப்பிடவும் கூடாது. இன்னொன்று இருக்குது, அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் டியூட்ரோனமி, இதுவும் அவங்களோட கிறிஸ்டியன் பைபிள் தான். இதுல இருக்கு சாப்டர் நம்பர் 4 சாப்டர் நம்பர் 11 வர்ஸ் நம்பர் 8 அதுல இருக்குது, பன்றி கறி சாப்பிடக்கூடாது, தொடவும் கூடாது. அப்ப இஸ்லாத்துல மட்டும் சொன்னதில்ல, ஜூஸ் ஜுடாயிசம் யூதர்கள் அவருடைய அந்த யூதர் நூல்களையும் பன்றி கறி சாப்பிடக்கூடாது இருக்கு. அவர்களுக்கு பன்றி தொடவும் கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது யூதர்கள். இனைய பௌத்தர்கள் இந்துக்கள் எடுத்து பார்த்தா எங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்கும் பரிச்சயமானது. அவங்க யாரும் மாமிசம் சாப்பிடல, சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட மத கோட்பாடு படி யாரும் சாப்பிடுறது இல்ல. தெரியும், இந்துக்கள் வெஜிடேரியன், வெஜிடேரியனிசம், இந்துக்கள் சைவ சாப்பாடு, சைவம் சொல்லி அசைவம் ஒன்றை முன்ன மாட்டாங்க. பொதுவாக எடுத்து பார்த்தால் இந்த பன்றியுடைய விஷயத்துல உலகத்துல யாருமே இதை உணவாக உட்கொள்வதற்கு அனுமதிச்சு இல்லை. இஸ்லாம் எப்படி அனுமதிச்சு இல்லையோ, இதே போல எந்த ஒரு ரிலிஜனும் எந்த ஒரு கோட்பாடும் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுமதிச்சு இல்ல. ஆனா யாரும் எங்களை கேட்டா தைரியமா சொல்லலாம், சயின்டிபிக் ரீசனும் இருக்குது, ரிலிஜியஸ் அஸ்பெக்ட்லயும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் ஆதாரம் இருக்கு. கண்ணியமான சோர்களே, இப்ப நாங்க யாரும் சாப்பிடுறது இல்ல, யாரும் ஒரு பிளேட்டை கொண்டு ஒரு டிஷ்ஷை கொண்டு தந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னா நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம், பேரே சொல்றது இல்ல. கட்டக்கால் நாலு கால் சொல்லக்கூடியவங்க எப்படி சாப்பிடுவோம்? கண்ணியமார்களே, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்று பன்றி பன்றிட பேர்ல வாருங்க, எங்கேயும் போக்கோ பிக்கோ இப்படி எங்கேயும் வாரது இல்ல, இதெல்லாம் வேறு பேர்ல தான் இன்று மார்க்கெட்ல வருது. நல்லா ருசிச்சு சாப்பிடுறோம், எதை பேரு சொல்றதுக்கு அருவறுப்பு பட்டோமோ, எதை பேரு சொல்றதுக்கு வெறுத்தோமோ, அந்த ப்ரொடக்ட நல்லா ருசிச்சு சாப்பிடுறோம். உதாரணமா பன்றியில இருந்து ஒரு பை ப்ரொடக்ட் தான் ஜெலட்டின். பன்றியுடைய தோல் ஸ்கின்லயும் போன் லைன்லயும் ஒரு புரோட்டீன் ஒரு வாரிக்கு கொலாஜன் புரோட்டீன்,
இந்த புரோட்டீன் இருக்கிற கொலாஜனா இதை நாங்க வேற பிரிச்சு எடுத்தால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதன் மூலமாகத்தான் ஜெலட்டின் செய்யும். அதால நம்ம உள்ள செய்யலாம், மாட்டிலிருந்து எடுக்கலாம், காப்புல இருந்து. ஆனா இன்று அநேகமான 80% 8% யூரோப் கண்ட்ரீஸ்ல போக் ஜெலட்டின் தான், பிக் ஜெலட்டின் தான் இருக்கு. அதாவது பன்றியின் மூலம் அட போன் லைனும் ஸ்கின் லைனும் எடுக்கப்படக்கூடிய ஜெலட்டின், இந்த ஜெலட்டின்ல வர்றது தயிர். சுபஹானல்லாஹ், சஹர் நேரம் நாங்க தயிர் சாப்பிடாத ஆக்கலே இல்லை. இந்த நிறுவனங்கள் கம்பெனிஸ்கள்ல தயார் செய்யப்படக்கூடிய அநேகமான ஜெலட்டின், சொல்லப்போ அநேகமான எல்லா ஜெலட்டின்லயும் எல்லா தயிர்லயும் இந்த ஜெலட்டின் இருக்குது. கர்ட்ல எல்லா கர்ட்லயும் நிறுவனங்கள் கம்பெனிஸ் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் செய்யக்கூடிய இந்த கர்ட்ல ஜெலட்டின் இருக்குது. ஒரு திக்கனிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க, ஸ்டெபிலைசர், இந்த ஜெலட்டின போட்டா அந்த தயிர் நல்லா கட்டியா இருக்கும். முந்தி தயிர் செய்யறது எருமை மாட்டாது, இன்று தயிர் செய்யறது பசும்பாலால. பசும்பாலுக்கு ஒரு திக்னஸ் இருக்காது, எருமை மாட்டு பாலுக்கு திக்னஸ் இருக்கும். எருமை மாட்டு பாலால தயிர் செஞ்சால் ஜெலட்டின் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இண்டஸ்ட்ரி வைஸ் இன்றைக்கு இலங்கை பொறுத்த மட்டும் எருமை மாட்டு பாலுக்கு தட்டுப்பாடு, அதனால பசும் பால் ஏனைய பாலுக்கு இல்ல, சில மில்க் பவுடர் செட் பண்ணி ஜெலட்டினையும் போட்டும் தயிர் செய்யறோம். அப்ப நாங்க சாப்பிடக்கூடிய தயிர் ஹலால் செர்டிஃபைடா இல்லையாண்டு சாப்பிடும் போது நாங்க பாக்குறது எங்கட கடமை இல்ல. சஹர் நேரம் துவா கேட்கிறோம், சாப்பிட்டு ஜெலட்டின் ஹராம், ஜெலட்டின் ஹராமா இருந்தா தயிர் ஹராம், அந்த தயிரை போட்டு சாப்பாடு துவா கேட்டால் ஏன் இல்ல பாவத்தை முடிந்தால் யோசிச்சு பாருங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? பன்றி யாரும் சாப்பிடுவது இந்த காலத்துல? யஹூதியுடைய திட்டம் முஸ்லிம்களோட வயிற்றுக்குள்ளால எப்படி சரி இந்த ஹராத்தை நுழைக்கணும், அது சின்ன புள்ள முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறான், இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறான். எப்படி சரி இந்த ஹராத்தை முஸ்லிம்களோட வயிற்றுக்குள்ளால செலுத்தணும், எப்படி சரி முஸ்லிம்ல துவாவை இல்லாமல் ஆக்கணும். முஸ்லிம்களோட பவர் மேன் பவர் இல்ல, துவாவுடைய பவர். பதில்ல 313 பேர் சஹாபாக்கள், ஆயுதம் இல்ல, வெப்பன்ஸ் இல்ல, எந்த ஒரு பெரிய தளபாடங்கள் இல்ல, ஆனால் முஸ்லீம்கள் ஆகப்பெரிய வெப்பன் துவாவுடைய வெப்பன் சாதிச்சாங்க. இன்று எல்லாம் இருக்குது, துவாவுடைய வெப்பன்ஸ் இல்ல, துவாவும் இருக்குது, துவால கபூலியத்துக்குரிய ஹலாலான சாப்பாடு இல்லாம இருக்கு. அதே போல யோகட், யோகட்லையும் இதே ப்ராப்ளம், இதே இஷ்யூ இருக்குது அங்கேயும் ஜெலட்டின். அதனால ஹலால் செர்டிஃபைடா பார்க்கணும், இது ஹலால் செர்டிஃபைடா இல்லையா? கண்ணியமான சோழர்கள், எங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளாலே போறலாம். மிக முக்கியமானதுதான், இந்த பன்றிய ரிசர்ச் பண்ணிய மாதிரி வேற எந்த பிராணியும் ரிசர்ச் பண்ணல, தடை செய்யப்பட்டோண்டா. அட கட்ட ரிசர்ச் பண்ணி, அட ஸ்கின ரிசர்ச் பண்ணி, அத போன ரிசர்ச் பண்ணி, அட ஹெயாவ ரிசர்ச் பண்ணி, இன்னாட் அந்த குடல் பகுதிய ரிசர்ச் பண்ணி, ஏராளமான மீட் இதை ரிசர்ச் பண்ணி பை ப்ராடக்ட் நிறைய செஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் கட்லைன் மாஜரின் வருது, மாஜரின் கேக் செய்ய, மாஜரின் பிஸ்கட் செய்ய, மாஜரின் பன் செய்ய, மாஜரின் பிரெட் செய்ய, ஏராளமான ப்ராடக்ட்களுக்கு மாஜரின் யூஸ் ஆகுது. சமீபத்தில் ஒரு கம்பெனி அவங்களோட கேக் செய்யறதுக்காக யூஸ் பண்ணது பன்றி கொழுப்பு கலந்த மாஜரின். நாங்க சும்மா அவங்கள்ட்ட கேட்டோம், ஜிமியத்துலமால ஏன் இந்த ப்ராடக்டை நீங்க போடணும், சொன்னாங்க இந்த ப்ராடக்டை போட்டா கேக் நல்லா சாஃப்ட்னஸா ஆகும், நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் இந்த லாட் வரைக்கும் பன்றி கொழுப்புலேருந்து வந்தால் அதுக்கு சொல்லுவாங்க லாட், அது நல்லா ருசியா டேஸ்டா பதமா இருக்கிறதுக்காக வேண்டி எட் பண்ணிருக்கலாம். அப்ப நாங்க யாரும் சாப்பிட்டா கேக்க வாங்கி செர்டிஃபைடா இல்லையா பார்க்காம நாங்க சாப்பிட்டால் சம்டைம்ஸ் ஏதோ முள்ளுக்கு போனால் ஹராம் முள்ளுக்கு போய் சேர்ந்துடும். இதே போல நிறைய ஏராளமான ப்ராடக்ட், முக்கியமா சின்ன பிள்ளைகள ப்ராடக்ட் இருக்கு, அதாவது மார்ஸ்மெலோஸ், ஜூஜுப்ஸ், இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள்ட சின்ன ப்ராடக்ட் இருக்கிறேன். இந்த சின்ன பிள்ளை ஏமாத்துறதுக்காக வேண்டியே அடிச்சிருக்கிறான். சும்மா கடையில போய் பாருங்க, முந்தி சாக்லேட்ஸ் வரக்கூடிய சாக்லேட்ஸ்க்கும் இப்ப இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ். முந்தி சாக்லேட்ஸ் வரும் பார்ல ரவுண்ட் ஷேப்ல வரும், இப்ப அதுக்கு ஒரு விளையாட்டு சாமானும் சேர்ந்து அந்த விளையாட்டு சாமான் டாய்ஸ் உள்ளுக்கு தான் சாக்லேட்ஸ் இருக்கும். ஏரோப்ளைன் மாதிரி, கார் மாதிரி, பஸ் மாதிரி, ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ல, ஒவ்வொரு சைஸ்ல அந்த டிசைன் உள்ளுக்கு தான் சாக்லேட்ஸ் இருக்கும். அந்த குழந்தை பார்த்ததோடய வாங்கிக்கும், டேடா மம்மி எனக்கு இதை வாங்கி தாங்கோ, வாப்பா எனக்கு இதை வாங்கி தாங்கணும், வாப்பாவும் வாங்கி கொடுப்பார். அது உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால கண்ணியமானவர்களே, போக் ஹராம் என்ற விஷயம் தெளிவு, அதை 100%க்கு உறுதி. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் மூலமாக எங்கட வயிற்றுக்குள்ள என்ன வருதுன்னு நாங்கள் உறுதியாக கவனமாக இருக்கணும். இதனாலதான் ஜெமீத்துலமா இதை ஆராய்ச்சி பண்ணணும், மக்களுக்கு சொல்லணும் என்பதனால ஹலால் சர்டிபிகேஷன் கமிட்டி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. சுமார் 22 பேர் இருக்கிறாங்க, உலமாக்கள், ப்ரொஃபஷனல்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் கெமிஸ்ட்ரி, இது போன்ற வெட்டரி டாக்டர்ஸ் இவர்கள் எல்லாம் முன்பு சேர்ந்தும் உலமாக்களும் முன்பு சேர்ந்து மக்களுக்கு இதை தெளிவுபடுத்தணும். இந்த ஹராம் இப்படி ஹலாலுக்கு வந்து கலக்குது, ஹராம் இப்படி நம்மோட ஹலாலோட உணவோட சேருது என்ற விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் 2000 ஆண்டு இந்த ஹலால் டிவிஷன் ஜம்மியா ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு 10 வருஷமா அல்ஹம்துலில்லா இதுவரைக்கும் சுமார் 130 கம்பெனிகளுக்கு செர்டிஃபை பண்ணிருக்கிறாங்க. எந்த ப்ராடக்ட் ஹலால், எந்த ப்ராடக்ட் நன் ஹலால், அங்க ஜெமியா தொடர்பு கொண்டு கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு சொல்லலாம். நம்பர் வேண்டாம், 425-225 லேட்டான நம்பர் உங்களுக்கு கேட்கலாம். 0117-425-225-0115-37-3148 எல்லாருக்கும் தெரியும் அந்த போர்ட்லயும் முன்னால் அடிச்சிருக்க நம்பர். தொடர்பு கொண்டு கேளுமோ நாம் எதை சாப்பிடுறது. ஹராம் போயிட்டால் போனதுதான், அதை யாருக்கும் திருப்பி கலட்டி எடுக்க இயலாது. போனா போனதுதான் அது நம்மோட ரத்தத்தோட கலந்துடும், அது யாருக்கும் ரிட்டர்ன் திருப்பி எடுக்க இயலாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்க மாட்டி இருக்கிறோம், நாங்களா மாட்டி கொண்டுட்டோம். நிறைய ஹராம் எங்களுக்கு தெரியாம எங்களோட உடம்போட கலந்திருக்குது. எவ்வளவு துவா கேட்கிறோம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், எவ்வளவு துவா கேட்கிறோம். சிலவேல எங்களுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வருது, ஏன் அப்பா எல்லாம் என் துவா கபூல் செய்யறானுங்கள, ஏன் என்ன துவா அல்லாஹ் கபூல் செய்யறானுங்களா, நான் ஓதாத திக்ரா, நான் ஓதாத குர்ஆனா, எவ்வளவு ஓதுறேன், என் துவா கபூல் இல்லையே. கண்ணியமார்களே, பலகீனமான இடம், வீக் பாயிண்ட் இருக்குது நம்முடைய சாப்பாட்டுல. அதனால ரமதானுடைய காலம் நிறைய இடங்கள் இஃப்தார் வைக்கிறான், ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய ஹோட்டல்ஸ்கள்ல, நிறைய கம்பெனிஸ்களால, பல பல இடங்களால நிறைய இஃப்தார் வைக்கிறாங்க. பெரிய 5-star ஹோட்டல்லையும் தான், மத்த இடங்களையும் வைக்கிறாங்க. இஃப்தார் சாப்பிடுறதா இல்லையான்னு நீங்க முடிவு செஞ்சுக்கணும். சில இடங்கள நாங்க கேட்டோம், இது ஹலாலா சொல்றாங்க, ஹலால் சொல்லுவாங்க. நான் ஒரு இடத்துக்கு போய் கேட்டோம், பன்ல சசேஜ் வச்சிருக்கு, கேட்டோம் சிக்கன் சசேஜ் ஹலாலா, சொன்னாரு 100க்கு 100 ஹலால். ஏன் இது சிக்கன் சசேஜ் ஹலால்டாரு, அவருக்கு தெரியும் போக்கு இல்ல, சிக்கன் பீஃப் மட்டன் ஹலால். நாங்க கேட்டோம், இந்த சிக்கன் சசேஜ் எங்க இருந்து எடுக்கிறீங்க, அவர் சொன்னாரு இந்த கம்பெனில இருக்கிறோம். அந்த கம்பெனி போக்கையும் சிக்கனையும் ஒரே மிஷின்ல தான் சசேஜ் செய்யறான், சேம் மிஷின், அதே மிஷின்ல செய்யக்கூடிய அந்த சசேஜை எடுத்து அவர் சொல்றாரு இது ஹலால் பன். ஹலால் ஆகுமா, ஒரே லைன். அதனால நாங்க முஸ்லிம்கள் விழிப்பாக இருக்கணும். நன் முஸ்லிம் அல்லது முக்கியமான சில இடங்கள், நிறைய இடங்கள் பேர் சொல்ல முடியாது, நிறைய முஸ்லிம்கள் அந்த இடங்கள்ல போய் சாப்பிடுறாங்க, அந்த இடங்கள்ல போய் பொருட்களை வாங்குறாங்க. அந்த இடங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பொருட்களை வாங்க முன்னால சர்டிஃபைடா இல்லையா, அவர் சொல்லுவார் சிக்கன் போ கொண்டிருக்கே மாட்டார், ஆனா அந்த இடங்கள்ல முன்னால போப்பா வச்சிருக்கலாம். இதே போல சூப்பர் மார்க்கெட், கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் ஒன்றும் சூப்பர் மார்க்கெட். இப்ப நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் தான், லேட்டா போவாங்க, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது, ஒன் ஷாட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதே போல மீட்டையும் அங்கே பர்ச்சேஸ் பண்றான், முழுமையாக தவிர்த்து கொண்டா நல்ல. இங்க போய் பாருங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃப்ரீசர்ல சிக்கன் பீஃப் மட்டன் ஃபிஷ் தொங்க எல்லாரும் போர்டு அடிச்சு போக்குன்னு போட்டுருக்கோம். கேட்டா சொல்லுவாங்க இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு கண்டமினேஷனும் இல்ல, ப்ரஸ் கண்டமினேஷன் ஒன்றுமே இல்ல, அது வேறையா வச்சிருக்கிறோம், இது வேறையா வச்சிருக்கிறோம், தாராளமாக வாங்கலாம். ஆனா அந்த சொப்பர் இருக்குது உள்ளுக்கால சொப்பிங் மெஷின், அந்த சொப்பிங் மெஷினும் கத்தி எல்லாம் சேம், இதுக்கு யூஸ் பண்ற நெய்ப்பர் தான் அதுக்கும் யூஸ் பண்ணுவார், அதுக்கு யூஸ் பண்ற நெய்ப்பர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவார், ஆனா செப்பரேட் வேறாக இருக்கும். பிராக்டிக்கல்ல பார்த்தா அது வேற செப்பரேட் மாதிரி, ஆனால் உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணிருக்கிறது. அதனால ஜமீத்துல்மா கேக்குறாங்க, நாங்க சர்டிஃபை பண்ண சிக்கன் ஏதாவது தற்குள்ளுக்கு இருந்து தற்கொடைக்காம லோகோவோடு இருக்குன்னு சொன்னால் வாங்கலாம், அதுவும் உங்களோட விருப்பம், நாங்க யாரும் வற்புறுத்தல்ல. அது இல்லாம இப்படியா பேக்கெட்டுகளை உடச்சி அதுகளை ரிமூவ் பண்ணி அந்த வெளியே எடுத்து போட்டிருந்தால் தவிர்த்து கொள்வது 100க்கு 100 நல்லது. இல்லைன்னால் ஹராமும் ஹலாலும் கலந்துவிடும், பொருள் ஹலால், ஆனால் ஹராமோடு கலக்கப்படக்கூடிய அந்த இருக்கக்கூடிய பொருளும் ஹராமாக மாறிவிடும். அதனால இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் தான், பொதுவாக இப்ப குறவு நாங்கள் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய நேரம் காலையில மார்னிங் ஹவர்ஸ், இந்த வெஹிக்கல்ல பஸ் அல்ல, வேன், ஆட்டோ, பைக்கல்ல இந்த பன் விட்டு கொண்டு வருவோம். யார் இந்த பன், எங்கால வருது, எங்கிருந்து வருது, ஒன்றுமே தெரியாது. கேக்குறோம் சிக்கன் தான் சொல்லுவார், அந்த சிக்கன் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சிக்கன் தெரியாது. அதனால இப்படியான இடங்களை வாங்குறதா இல்லையா ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல முஸ்லிம் பேக்கரி நம்பகமானவர், இங்கே இந்த இடத்துல தான் வருது எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சால் தாராளமாக வாங்கலாம். இல்ல அவரை பத்தி தெரியாது சொல்றாரு சிக்கன் அண்டு, எந்த சிக்கன் யார் அறுத்தா எங்க அறுத்தாங்க எப்படி அறுத்தாங்க அதுக்கு பின்னால எங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒன்றுமே தெரியாது. ஆனால இந்த இடங்கள்லயும் கவனமாக இருக்கணும். இன்னொரு இடம் தான் வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை பார்த்தா அரபிக் லெட்டர்ஸ்ல அடிச்சிருக்கும். உடனே முடிவு செய்வாரு அரபிக்ல அடிச்சிருக்குது இது ஹலால்னு முடிவு செய்வாரு. அப்படி முடிவு செய்யலாது. ஸ்ரீலங்காவில் கூட எல்லா பிஸ்கட்லயும் அரபிக் லெட்டர்ஸ் இருக்கு, அது ஒண்ணும் ஹலால் ஆகுமா? அரபிக் லெட்டர்ஸ் அடிச்சதுனால ஒரு ப்ராடக்ட் ஹலால் ஆக மாட்டாது, அந்த இன்கிரீடியன்ட் ஹலாலாக இருக்கணும். அதனால இப்ப அரப் கண்ட்ரீஸ் வரக்கூடிய பொருட்களை சாப்பிடணுமா? தர்மச்சி துபாய் ஒரு வியாபார மார்க்கெட், எல்லா ஏரோப்ளேனும் சாமான் அங்க துபாய்க்கு வந்து துபாயில இருந்து எல்லா உலகத்துக்கும் சாமான் போகும். ஆனா துபாயில இருந்து வரக்கூடிய சாமான் எல்லாம் ஹலால் யாருக்கும் சொல்ல முடியாது. இதே போல இந்த இடங்களில் வரக்கூடிய பொருட்களையும் நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஹலால் சர்டிஃபைடா இருந்தா பிரச்சனை இல்ல, ஹலால் சர்டிஃபைடு இல்லைன்னு சொன்னால் நாங்க கொஞ்சம் சாப்பிடுறத கேட்டு விசாரிச்சு சாப்பிடலாம். இதே போலதான் சைனீஸ் பழம், நிறைய இடங்களில் சைனீஸ் ரெஸ்டோரண்ட் இருக்குது, அங்க போன ஆல்கஹால் சாராளமாக இருக்குது. சைனீஸ் ரெஸ்டோரண்ட், அந்த சைனீஸ் ரெஸ்டோரண்ட்ல சாப்பிடுறதா இல்லையா நாங்க முடிவு செஞ்சு கொள்ளும். அதே போன்று சைனீஸ் சாக்லேட், நிறைய சாக்லேட் இன்னைக்கு சைனீஸ்ல இருந்து வருது, சைனால இருந்து நிறைய பேர் இம்போர்ட் பண்றாங்க, ஹலாலா இல்லையான்னு பாருங்க. முக்கியமாக ஆஹா பெரிய ஜெலட்டின் ப்ரொடக்ஷன் சைனால தான் நடக்குது, நன் ஹலால் ஜெலட்டின் போக் ஜெலட்டின் ஆஹா கூட மேனுபேக்சர் பண்ற கம்பெனி சைனீஸ், அந்த சைனால தான் நடக்குது. நிறைய மாஸ்மெலோ ஜுஜூப்ஸ் ஜெலி இது போன நிறைய ப்ரொடக்ட்ல எல்லாத்துலயும் ஜெலட்டின் இருக்குது. சாப்பிட முன்னால கவனமாக இருக்கணும். இந்த இடங்களை நாங்கள் கவனமாக இருப்போம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா ஓரளவு நம்மை ஹராத்தை விட்டும் பாதுகாக்கலாம். இல்ல நம்ம தெரியாம நாங்களே ஹராத் உட்கொள்வோம் என்று சொன்னால் நாங்க நம்முடைய துவாக்களை நாங்க பாலாக்கி விடுவோம், நம்முடைய துவா அமல்களை நாங்க பாலாக்கி விடுவோம். எவ்வளவு தான் துவா கேட்டாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். அதனால்தான் அஜரத்தும் துவா ஊதி நாங்க சொல்லுகையில நபியும் இந்த ஹராத்தை விட்டும் பாதுகாக்கிறதுக்காக நபியோட துவா கேட்டாங்க. எனக்கு ஹலால மட்டும் போதுமாக்கணும். காரணம் எங்களுக்கு தெரியாமையே எங்கட வயிற்றுக்குள்ள ஹராம் போயிருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். குறிப்பாக இந்த ரமதானுடைய காலம் தஹருடைய சாப்பாடுலையும் இஃப்தாருடைய சாப்பாடுலையும் நிறைய சாப்பாடு உட்கொள்றோம். நிறைய விதம் விதமான சாப்பாடு, பல விதமான சாப்பாடு வீட்டை செஞ்சா பரவாயில்ல, ஆனா ஃபேமிலிஸோட இஃப்தாருக்காக நிறைய ஃபேமிலிஸ் வெளியே போகுது. இஃப்தாருக்காக வேண்டி நிறைய ஃபேமிலிஸ் வெளியே இருக்கக்கூடிய ரெஸ்டோரண்ட் சில சில கெஃபேட்டேரியா போன இடங்கள்ல போய் நோம்ப திறக்குறாங்க. சில சில புஃபே சிஸ்டத்துல சில இஃப்தார் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, அங்கேயும் போய் நோம்பு திறக்குறாங்க. நோம்பு திறக்க முன்னால முடிவு செஞ்சு கொள்ளுங்க, ஏன்னா நோம்பை நாம் பாலாக்குறதா, ஏன்னா நோம்பு அல்லாவிட்ட கபூட்டி கபூலான ஒரு நோம்பாக ஆக்குறதா என்ற முடிவு செய்யறது நம்முடைய கையில தான் இருக்குது. அதனால கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, வானொலியில் கேட்கக்கூடிய நேர்களே, நாங்க எல்லாம் உறுதி எடுத்துக் கொள்ளும். இதுக்கு பின்னால இந்த வயிற்றுல போற சாப்பாடு ஹலாலா இருக்கணும். வியாபாரத்தும் இருக்குது, அறமான சம்பாத்தியம் செஞ்சுட்டு ஒரு பொருளை வந்து ஹலாலான்னு கேட்கறது முறையாது. வியாபாரமும் ஹலாலாக இருக்கணும், வாங்கக்கூடிய பொருளும் ஹலாலாக இருக்கணும். குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு ஹலாலான பொருளை வாங்கி கொடுப்போம், குழந்தைகளுக்கு ஹலாலான பொருட்களை வாங்கி கொடுப்போம், நாங்களும் ஹலாலா வாங்குவோம். இந்த விஷயங்களை வீட்டுல போய் பெண்மனைகளுக்கு சொல்லுங்கோ. என்ன ப்ரோசஸ் பண்றது பெண்கள், நாங்க ஆபீஸ் வந்துடுவோம், நாங்க வேலைக்கு போவோம், பெண்கள் தான் கடை கடையா போய் ஏறி இறங்கி எல்லா சாமானத்தையும் வாங்கி வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஹலால் ஹராம் நாங்க கேட்கறதே இல்ல, அதனால நாங்களும் சாப்பிடுவோம். கவனமாக இருக்க வேண்டிய இடம் ரமதான் வந்திருக்குது, அமலா பாதுகாக்கணும். தராவின் சொல்லுறோம், குரான் ஓதுறோம், பலவிதமான அமல்கள் சேரும். சாப்பாடு ஹராமாக இருந்தா அமலுக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாம போகும். ஆனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம், இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அமல நாங்க சும்மா விடக்கூடாது. யஹூதிகள் திட்டம் போட்டு இருக்கிறாங்க, முஸ்லீம்களை எப்படியாவது மாற்ற செய்யணும், நாங்க திட்டம் போட்டிருக்கிறோம், இதுக்கு பின்னால் நாங்க மாற்ற மாட்டோம் என்பதனால உறுதி எடுத்துக் கொள்ளுங்க. ஏண்டா வயசுக்கு போற சாப்பாடு ஹலாலாக இருக்கணும், ஹலால தான் சாப்பிடுவேன், ஹலால் இல்லாத எந்த ஒரு பொருளையும் நான் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியோடு இருங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹலாலான உணவை உட்கொண்டு அவருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் சேர்த்தருவோனாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றார் உற்றார் உறவில் உள்ள பாவங்களை மன்னிப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியத்தையும் ஹலாலான உணவையும் தந்தருவாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، استغفرك وأتوب إليك.